நான் அன்று என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சுமகுரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சைன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசிநந்தி தேவர், நற்றால் காசிநந்தி தேவர் ஆதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பார், போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பை திருவர்ணையூர் இடைக்காடர் சமாதி சேர்ந்த நெருமை காக்கவே, சமாதி சேர்ந்த நெருமை காக்கவே அகசியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய். இன்றைய சத்சங்கம் ஞாயிற்றுக்கிழமை வளமை போல எங்களுடைய சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை பார்க்கும் நாள். நாங்கள் இப்போது பல வகுப்புகளாக சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். அதிலே 36 தத்துவங்களை பார்க்க தொடங்கியிருந்தோம். அதில் மூன்றாவது தொகுதியான ஆன்ம தத்துவங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய வகுப்புடன் அந்த ஆன்ம தத்துவ தொகுதிகளை நாங்கள் அடிப்படை கருத்து பார்ப்பது முடிவடைகின்றது. ஆகவே இன்றைய வகுப்பில் வளமை போல் நாங்கள் கடந்த வகுப்பில் படித்த சிலவற்றை மீளாய்வு செய்து, முழுத்தலையும் ஒரு மீளாய்வு செய்து, படிக்காத சில புது விடயங்களையும் இன்று படித்து முடிப்போம் இந்த சத்சங்கத்தில். இந்த ஆன்ம தத்துவம் நேரடியாக பார்த்துவிட்டோம். இது அசுத்த மாயையில் இருக்கும் கலை தத்துவத்தில் இருந்து வந்தது. இந்த அதை பிரகிருதி என்று சொல்லுவோம். அந்த பிரகிருதிக்குரிய தத்துவ பெயர் ஆன்ம தத்துவம். இந்த ஆன்ம தத்துவம் இந்த பிரகிருதி என்னத்தை உருவாக்கியது? இந்த பிரகிருதி குண தத்துவத்தை உருவாக்கியது. அதற்கு பின் புத்தி தத்துவம் அதிலிருந்து புறப்பட்டது, அகங்காரம் அதிலிருந்து வந்தது. அகங்காரத்தில் மூன்று நிலைகள் உண்டு. அகங்காரம் முக்குணத்தினால் உருவாக்கப்பட்டது. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் ஒவ்வொரு குணங்களும் மேலோங்கி இருக்கும் போது அதை வைத்து 20 கருவிகளை இறைவன் படைத்தார். அதாவது சத்துவகுணம் மேலோங்கி இருக்கும் போது ஞானேந்திரியங்கள் 5, ரஜோகுணம் மேலோங்கி இருக்கும் போது கண்மேந்திரியங்கள் 5, தமோகுணம் மேலோங்கி இருக்கும் போது தன்மாத்திரைகள் பஞ்சபூதங்கள் என்பன 5, 5 20 கருவிகள் படைக்கப்பட்டது. அதைவிட இந்த பிரகிருதியில் பிரகிருதியில் இருந்து வந்த குணத்தத்துவம் முக்குணங்களை உடையது. ஆனால் அந்த முக்குணங்களும் ஒருமித்து இருக்கின்றது, செயல்பாட்டில் இல்லை. அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தது தான் அகங்காரம். ஒவ்வொரு தத்துவமும் மேலோங்கி இருக்கும் போது மற்றைய தத்துவங்களாகிய கருவிகள் படைக்கப்பட்டது என்று பார்த்திருக்கின்றோம். அதைவிட வினைகள் 2 என்று பார்த்திருக்கின்றோம். இது ஒரு மீளாய்வு தான், நல்வினை தீவினை. ஆனால் இந்த வினை பயன்கள், இந்த வினைகளால், இந்த 2 வினைகளால் வரும் வினைப்பயன்கள் 3 விதத்தை சார்ந்தது. அந்த வினைப்பயன்கள் யாவன? இன்பம், துன்பம், மயக்கம். இந்த இன்ப துன்ப மயக்கங்களும் குணத்தினால்தான் ஏற்படுகின்றன. நீங்கள் தமோ குணத்தில் இருக்கும் போது மயக்கமாகவும், ரஜோ குணத்தில் இருக்கும் போது துன்பங்களையும், சத்துவ குணத்தில் இருக்கும் போது இன்பங்களையும் நாங்கள் பெறுகின்றோம். இதற்குரிய காரணம், தமோவில் இருக்கும் போது இச்சையும், ரஜோவில் இருக்கும் போது செயல்படும் திறமையும், சத்துவத்தில் இருக்கும் போது அறிவு நிலையையும் கொண்டிருப்பதால் இந்த மூன்று வினைப்பயன்கள் அதனால் உருவாகுகின்றன. அது மாத்திரமல்ல, இந்த குணங்கள் மூன்று வகையானது என்று படித்திருக்கின்றோம். ரஜோ குணம், சத்துவ குணம், தமோ குணம். ஆனால் இதன் செயல்பாடுகளின் போது இது ஒன்பதாக செயல்படுகின்றது. யோகி ராமையா அவர்களும் சைவ சித்தாந்தத்தில் கொடுக்கப்பட்டதுமாக சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற நான்கு வழிமுறைகள் 16 முறைகளாக தொழிற்படுவது போல, இங்கும் முக்குணங்களும் 9 முறைகளில் தொழிற்படுகின்றன. அதாவது, சத்துவ குணத்தில் இருக்கும்போது சத்துவத்தில் சத்துவம், சத்துவத்தில் ரஜோ, சத்துவத்தில் தமோ என்று மூன்றும், ரஜோ குணத்தில் இருக்கும்போது ரஜோவில் சத்துவம், ரஜோவில் ரஜோ, ரஜோவில் தமோ குணம் என்ற மூன்றும், தமோவில் இருக்கும் போது தமோவில் சத்துவம், தமோவில் ரஜோ, தமோவில் தமோ என்ற மூன்று குணங்களுமாக 9 குணங்களில் இதன் செயல்பாடுகள் இருக்கும் என்று பேராசிரியர் சொல்லியிருக்கின்றார். அதைவிட வேறு என்ன பார்த்தோம்? சத்துவ குணத்தை தக்க வைப்பதற்கு என்ன செய்யலாம் என்று சைவ சித்தாந்தத்தில் பேராசிரியர் கொடுத்திருக்கின்றார் என்றால், 2 முறைகள். ஒன்று யோகா என்று பார்த்தோம், மற்றது உணவு. யோகா என்றால் அது எங்களுக்கு இந்த பிறப்பிலேயே அமைந்திருக்கின்றது. கிரியா சாதகர்களுக்கு பாபாஜியின் கிரியா யோகம் கிடைத்தது கொடை. உணவென்று அவர் என்னத்தை குறிப்பிடுகின்றார் என்றால், இந்த ஐம்பொறிகளாலும் செய்பவற்றைத்தான் உணவென்று சொல்லுகின்றார். அந்த உணவை நாங்கள் கட்டுப்பாடாக வைத்திருக்க வேண்டுமென்றால், அந்த 5 பொறிகளையும் நாங்கள் கட்டுப்பாடாக நிர்ணயிக்க பழக வேண்டும் என்பதுதான் அந்த உணவு என்ற பொருள் என்று பேராசிரியர் தருகின்றார். அடுத்ததாக, இந்த புத்தி தத்துவம், குண தத்துவத்தை பார்த்து விட்டோம். சுருக்கமாக புத்தி தத்துவத்தை போன முறை விரிவாக பார்த்தோம். அந்த புத்தி தத்துவத்திற்கு என்ன தொழில் செய்கின்றது என்றால், நிச்சயித்தல். இந்த நிச்சயித்தல் என்ற தொழிலை அது செய்வதற்கு அதற்கு 4 முக்கியமான விடயங்கள் தேவைப்படுகின்றது என்று சைவ சித்தாந்தன் சொல்லியிருக்கின்றது என்பதை பார்த்தோம். பெயர், இடம், தொழில், குணம், இனம், 5 முக்கிய விடயங்கள் அதற்கு தேவைப்படுகின்றது அந்த தொழிலை செய்வதற்கு. அதைவிட இந்த புத்தி தத்துவத்தில் முக்கியமாக சாதகர்களுக்கோ எவருக்குமோ உலக வாழ்க்கைக்கோ ஆன்மீக வாழ்க்கைக்கோ தெரிய வேண்டியது, இந்த புத்தி தத்துவத்தில் தான் எங்களுடைய சஞ்சித வினைகள் காப்பகமாக வைக்கப்படுகின்றது. யார் அந்த காப்பகத்தை நிர்வகிப்பது? இறைவன். எப்போது இறைவன் அதை நிர்வகிக்கின்றார்? ஆன்மாக்கள் ஒவ்வொரு உடலும் எடுக்கும் போது. ஆகவே அந்தந்த ஆன்மாக்கள் தான் அந்த புத்தி தத்துவத்தில் இறைவன் அந்தந்த ஆன்மாக்களுடைய சஞ்சித வினையை காப்பகத்தில் வைத்து அந்தந்த ஆன்மாக்களுக்கு உடல் கொடுக்கும் போது அதிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து பிராப்த வினையாக அந்த ஆன்மாக்களுக்கு அந்த உடலில் கொடுக்கின்றார் என்பதையும் பார்த்தோம். அடுத்ததாக என்ன பார்த்தோம்? குண தத்துவம் பார்த்து விட்டோம், புத்தி தத்துவம் பார்த்து விட்டோம். அடுத்ததாக அகங்காரம். இந்த அகங்காரம் ஏன் தேவை என்று பார்த்தோம். ஏனென்றால், அது புறக்கருவிகளில் இருந்து வரும் விடயங்களை மனதினால் அகக்கருவிகளுக்கு எடுத்த பின், மனம் அதை பற்றிய பின், அகக்கருவிகள் மூலம் அதை தொழிற்படுத்துவதற்கு அகங்காரம் நிச்சயமாக தேவை என்று பார்த்தோம். அதுதான் புத்தி தத்துவம் வேலை செய்வதற்கும், மனம், சித்தம், அகங்காரம் எல்லாம் சேர்ந்து தொழிற்படுவதற்கும் மிகவும் உன்னத காரணமாக இருப்பது அகங்காரம். ஆகவே அகங்காரத்தின் முக்கிய தொழில் என்ன என்று பார்த்தபோது, அது பஞ்ச வாயுக்களை இயக்குகின்றது என்று சைவ சித்தாந்த பேராசிரியர் குறிப்பு கொடுத்திருக்கின்றார். இங்கு வாயுக்கள் என்பது மிகவும் முக்கியம். தச வாயுக்கள் என்று 10 வாயுக்கள் எங்களுடைய உடலில் ஓடிக்கொண்டிருக்கின்றது. முக்கியமான வாயுக்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதில் 5 வாயுக்களை இந்த அகங்கார தத்துவம்தான் தொழில் புரிந்து இயக்குகின்றது. அந்த வாயுக்கள் யாவன? பிராணன், அபானன், வியானன், சமானன், உதானன். ஆகவே இந்த 5 வாயுக்களும் அகங்கார தத்துவத்தால், அகங்கார கருவிகளால் தொழிற்படுத்தப்படுகின்றன என்று சைவ சித்தாந்தத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை படித்திருந்தோம். அதற்கு பிறகு இந்த அகங்காரத்தின் இயல்பு என்னென்று பார்த்தோம். இந்த அகங்காரத்தின் இயல்பு என்ன? நான் 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 என்று எதை மனம் பற்றியதும் நான் அதை அறிந்தே தீருவேன் என்று அகங்கார எழுகின்றபடியால் தான் அது அதன் பின் அகங்காரம் எழுந்தவுடன் அது சித்தத்திற்கு போய் சித்தமும் அதற்குரிய தகவல்களை பெற்று புதிய தகவல்களையும் பழைய தகவல்களையும் புத்திக்கு கொடுக்க புத்தி அதை நிச்சயிக்கின்றது. எது உண்மை என்று அது நிச்சயித்த பின் அந்த நிச்சயமான விடயம் சித்தத்தில் முழுமையாக பதிவு பெறுகின்றது என்று பார்த்தோம். அடுத்ததாக என்ன பார்த்தோம்? இந்த மனம் அகங்காரத்தை பார்த்து விட்டோம். இனி மனதிற்கு வந்தோம் என்றால் மனம் எப்படி செயல்படுகின்றது, மனத்தின் வடிவம் என்னவென்று பார்த்தோம். மனம் என்றால் இச்சையின் வடிவம். ஏனென்றால் எங்களுக்கு ஆசை வரும்போதுதான் மனம் நன்றாக தொழிற்படுகின்றது. ஆகவே மனத்தின் வடிவம் இச்சை என்று சைவ சித்தாந்தத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதைவிட இந்த மனம் இருக்கும்போது இந்த அகங்காரம் என்னத்திற்கு தேவை என்று பார்த்தோம். முக்கியமான விடயம், மனம் வெளிப்பொறிகளிலிருந்து விஷயத்தை பற்றுகின்றது. அது நிகழ்காலத்திற்குத்தான் பொருந்தும். ஆனால் இந்த அகங்கார தத்துவத்தால் புத்தி செயல்படுகின்றது. அது சித்தம் மூலமாக செயல்படுகின்றது. அது முக்காலத்தையும் உணர்வதற்குரியது. ஆகவேதான் இந்த அகங்கார தத்துவம் மிகவும் முக்கியமானது. அகங்கார தத்துவம் என்று சொல்வதென்றால் இங்கே அந்த கரணங்கள், அந்த கரணங்கள் மிகவும் முக்கியமானது முக்காலத்தையும் உணர்வதற்கு. ஏனென்றால் அந்த கரணத்தில் சித்தத்தில் தான் இந்த பதிவுகள் இருக்கின்றன. சித்தப்பதிவுகள் தான் பழைய விடயத்தை அந்த பதிப்பகத்தில் பதிவகத்தில் வைத்திருக்கின்றது. அந்த பழைய விடயங்கள் இருக்கும்போது அதிலிருந்துதான் புதிய விடயங்களும் அங்கு செல்கின்றது. நாங்கள் இந்த முக்காலத்தையும் உணரும் தன்மையை அதிலிருந்துதான் கொண்டு வரலாம். அல்லது பொறிகளிலிருந்து வருபவை அந்த நிகழ்காலத்தில் மாத்திரம்தான் கிடைப்பன. அந்த பதிவுகளிலிருந்துதான் மிச்சம் வந்து கொண்டிருக்கின்றது என்பதை பார்த்தோம். அடுத்ததாக இந்த சித்தம் என்பது மனத்தின் ஒரு விருத்தி என்று பார்த்தோம். மனத்தின் விருத்தி தான் சித்தம் என்று பார்த்தோம். இந்த சித்தத்தினுடைய தன்மை பதியும், சிந்திக்கும். அதாவது அது ஒரு லைப்ரரி என்ற ஆங்கிலத்தில் சொல்லுவோம். சித்தம்தான் உங்களுடைய விடயங்களை பதிகின்றது, அதை சிந்திக்கின்றது என்று பார்த்தோம். இவையெல்லாம் பார்த்துவிட்டோம். இனி இன்று புதிதாக என்றால் பார்த்த விடயம்தான், சில விரிவாக சில விடயங்களை ஆன்ம தத்துவத்தை முடிக்கும் முன் பார்த்து விடுவோம். அதுவென்ன? இந்த அந்தக்கரணங்களின் தொழில்களை மீண்டும் ஒரு முறை கூறிவிடுவோம். அந்தக்கரணத்தில் மனம், சித்தம், அகங்காரம், புத்தி என்று 4 இருக்கின்றன. இந்த மனம் என்ன செய்கின்றது? பற்றுகின்றது அல்லது ஐயுறுகின்றது என்று சொல்லுவோம், வெளிப்பொறிகள் மூலமாக. சித்தம் என்ன செய்கின்றது? பதியும் அல்லது சிந்திக்கும் என்று சொல்லுகின்றோம். அகங்காரம் என்ன செய்கின்றது என்று பார்த்து விட்டோம். எழும், எழுச்சி அடையும். அதாவது நான் அறிந்தே தீருவேன் என்று எழுச்சி அடையும். அதை வைத்து புத்தி என்ன செய்கின்றது? தரவுகளை சித்தத்திடமிருந்தும் எடுத்து, மனத்திடமிருந்தும் எடுத்து அகங்காரத்தின் எழுச்சியால் நிச்சயிக்கின்றது. எது சரியான விடயம் என்று இதற்கு பல உதாரணங்கள் மூலம் நாங்கள் இவற்றை பார்த்திருக்கின்றோம். ஆகவே மனம் மாத்திரம் இருந்தால் இக்காலத்தில் மாத்திரம் நிகழ்காலத்தில் மாத்திரம் இருக்கும் விடயங்களை அறியலாமே தவிர இந்த அந்தக்கரணங்கள் இருந்தால்தான் முக்காலத்தையும் எங்களுக்கு அறியும் நிலைக்கு எங்களால் செல்ல முடியும். அதற்கு பயிற்சி முக்கியம். இதை சைவ சித்தாந்தம் சொல்லுகின்றது. அடுத்ததாக இந்த அகங்காரத்தின் தொழில், இந்த அகங்காரத்தின் தொழில் என்னென்று பார்ப்போனோ, அந்த கரணங்களின் தொழில்கள் என்னென்று பார்ப்போமாக இருந்தால், இந்த அந்த கரணத்தில் தான் ஒரு செயலை அழுந்தி முழுமையாக அறிய முடியும் என்று சொல்லப்படுகின்றது. இதை அழுந்தி அறிவதால் தான் இந்த அந்த கரணத்தால் இந்த மூன்று நிலைகளும் எங்களுக்கு கிடைக்கின்றன. இன்பம், துன்பம், மயக்கம். அதை நாங்கள் பெற்று அதன்படி செயல்படுகின்றது எங்களுடைய ஆன்மா. அதைவிட அடுத்தது இன்னொரு விடயத்தை பார்த்தோம். இப்போது இதுவரை உங்களை கொண்டு வந்து விட்டேன் ஒரு முழு மீள்பார்வைக்காக. காட்சிகள் என்று பார்த்தோம். நான்கு காட்சிகள் இருக்கின்றன என்று சைவ சித்தாந்தத்தில் சைவ சித்தாந்த பேராசிரியர் அருமையாக விளங்கப்படுத்துகின்றார். அதாவது முதலாவது காட்சி என்னவென்றால், உங்களுடைய பொறிகள் மூலம் உங்களுக்கு பொறிகள் மூலம் உங்களுக்கு கிடைக்கும் காட்சியை வாயில் காட்சி என்று சொல்கின்றார்கள் சைவ சித்தாந்தத்தில். அந்த விஷயம் ஒரு பொதுவான காட்சி என்றும் வரையறுக்கப்படுகின்றது என்று பார்த்தோம். அந்த வாயில் காட்சி எல்லோருக்கும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். உங்களுடைய பொறிகளில், உங்களுடைய கண்ணோ காதோ மூக்கோ, உங்களுடைய ஐந்து பொறிகளில் படும் காட்சிகள் ஒரே மாதிரி தான் எல்லா ஆன்மாக்களுக்கும் இருக்கும். அதன் பின் என்ன நடக்கின்றது? அதை மனம் பற்றியவுடன் அகங்காரம் எழுந்து புத்தி அதை நிச்சயிக்கின்றது. அந்த விடயத்தை, அந்த விடயத்தை புத்தி நிச்சயிக்கும் போது அந்த காட்சியை மானதக் காட்சி என்று சொல்கின்றார்கள். மனதால் எடுக்கப்பட்டு புத்தி நிச்சயிக்கும் போது அந்த காட்சியினுடைய பெயரை மானதக் காட்சி என்று சொல்கின்றார்கள். அந்த நிலையில் அந்த காட்சி தனித்துவமானது, ஆன்மாக்களை சார்ந்தது. ஆன்மாவின் அறிவுத்திறனை பொறுத்தது அந்த காட்சியின் விளக்கம் அப்போது என்று சைவ சித்தாந்தம் சொல்லுகின்றது. அதன் பின் என்ன நடக்கின்றது? புத்தி நிச்சயித்த பின் அது சித்தத்தில் பதிவுக்கு கொடுக்கும் போது சித்தம் அதை மீண்டும் 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 கொடுத்து கொண்டிருக்கின்றது. அந்த கரணங்களுக்கு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு செய்தி வரும்போது அப்படியான காட்சியை தன் வேதனை காட்சி என்று கூறுகின்றார்கள் சைவ சித்தாந்தத்தில். இந்த மூன்று காட்சி நிலைகளும் நாங்கள் இப்போது ஆன்ம நிலையிலிருந்து அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். வாயில் காட்சி, பொறிகள் மாத்திரம் பார்ப்பது, அதிலிருந்து மனம் பற்றியவுடன் சில அந்த கரணங்களின் உதவியால் புத்தி நிச்சயிக்கின்றது. அப்போது வரும் காட்சி தான் அதன் அடுத்த காட்சியான மானத காட்சி. அதுக்கு அடுத்ததாக வரும் காட்சி புத்தி நிச்சயித்த பின், சித்தத்திற்கு கொடுத்த பின் அது பதிவுக்கு செல்கின்றது. சித்தம் அதை எடுத்து வைத்து கொண்டு மீண்டும் 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 அதை சிந்திக்கின்றது. அதுதான் சித்தம். அப்படி செய்யும் போது அது மன தன் வேதனை காட்சியாக, மூன்றாவது காட்சியாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது சைவ சித்தாந்தத்தில். நான்காவது காட்சி ஒன்றிருக்கு, அதுதான் யோக காட்சி. அதனால் தான் நாங்கள் கொடுத்து வைத்தவர்கள் கிரியா சாதகர்கள் இங்கு. ஏனென்றால் அந்த யோகா காட்சியை எடுப்பதற்குரிய முறைகளில், வழிவகைகளில் பாபாஜி எங்களை நடத்தி செல்கின்றார். நாங்கள் எங்களுடைய சாதனைகளை செய்து கொண்டிருப்போமாக இருந்தால் அந்த யோக காட்சி அது என்னவென்று வரையறுக்கின்றது என்றார் சைவ சித்தாந்தம். இந்த பொறி புலன்கள் இல்லாது எல்லாவற்றையும் அறியக்கூடிய தன்மையை இறுதியாக பெறும் நிலை தான் யோக காட்சி. அதுதான் முக்காலத்தையும் உணர்தல். அதற்கு பல பயிற்சிகளின் பின்னால் தான் அந்த இடத்தை எட்டலாம் என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அந்த வாயில்படியிலாவது இந்த உடலில் நாங்கள் இருக்கின்றோம். சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசையுடன் சைவ சித்தாந்த சிவ யோகத்திலிருந்து கிரியா யோகம் கிடைத்த வழிவகையில் நாங்கள் அந்த நிலையில் இருக்கின்றோம். அதுதான் நான்காவது காட்சி நிலை, யோக காட்சி. அவ்வளவும் இப்போது உங்களுக்கு தெரிந்திருந்தால் உங்களுடைய பயிற்சிகளுக்கு மிகவும் உன்னதமாக இருக்கும். அடுத்ததாக இறுதி மீளாய்வில் நாங்கள் இப்போ ஐந்து பொறிகளை பற்றி பார்த்திருக்கின்றோம், ஞானேந்திரியங்கள். அதில் கொஞ்சம் விரிவாக போவோமாக இருந்தால் ஒரு விஷயத்தை மாத்திரம் இங்கு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை முறைக்கும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஐம்பொறியல் ஞானேந்திரியங்கள் என்று பார்த்து விட்டோம். ஆனால் இந்த ஐம்பொறிகளில் மூன்று நிலைகள் இருக்கின்றது. இரண்டு நிலைகள் என்று வைத்துக் கொள்வோம். இரண்டு நிலைகள் இருக்கின்றது. அது முதலாவது நிலை என்னென்றால், நாங்கள் அந்த ஐம்பொறிகளை கண், காது, மூக்கு, வாய், உடல், அதாவது மெய் என்று பார்க்கின்றோம். ஆனால் இவை இரண்டு நிலைகளில் தொழிற்படுகின்றது. ஒன்று உறுப்பாகவும் தொழிற்படுகின்றது, மற்றது உள்ளுக்குள் இருக்கும் புலனாகவும் தொழிற்படுகின்றது. இதை இந்த வித்தியாசத்தை நீங்கள் முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று காரணம், மற்றது காரியமாக இருக்கின்றது, உள்ளும் வெளியும். அதாவது வெளியால் இருப்பது உறுப்புத்தான், உள்ளே வேலை செய்வதுதான் புலன், அது சூட்சுமமாக இருக்கும். ஆகவே இந்த விளக்கம், உள்ளே வேலை செய்யும் புலன் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் ஐந்து கருவிகளோட எங்களுடைய உடலில் பிறந்திருப்போம். ஆனால் காது கேட்காது என்று சொல்லுவோம். காது கேட்காதென்றால் காது இல்லை என்பது அர்த்தமல்ல. காது இருக்கின்றது, அதன் புலன், உள்ளிலிருந்து செயல்படும் புலன் எங்களுக்கு வேலை செய்யவில்லை என்பதுதான் அர்த்தம். ஆகவே இந்த ஐம்பொறிகளில் காது கேட்கவில்லை என்றால் அந்த ஐந்தாவது காது உங்களுக்கு இல்லை என்பது அல்ல, அந்த புலன் உங்களுக்கு கிடைக்கவில்லை. அது முக்கியமாக எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். நாங்கள் பொதுவாக இந்த ஐந்தையும் பொறி என்று சொன்னாலும், ஞான இந்திரியங்கள் என்று சொன்னாலும், கண்ம இந்திரியங்கள் என்று சொன்னாலும், அதன் செயல்படும் தன்மை அகத்திலே இருக்கின்றது புலன்களாக. ஆகவே இந்த ரெண்டுக்கும் எங்களுக்கு நித்தியமாக வித்தியாசம் தெரிந்திருக்க வேண்டும். அதாவது இந்த பொறிகள் என்றால் என்ன, உறுப்புக்கள் என்றால் என்ன. உறுப்புக்கள் தான் உடலில் அமைந்திருக்கின்றது, பொறிகள் உள்ளே இருக்கின்றது. அதுதான் அதனுடைய விளக்கம். உள்ளிருப்பது பொறி, அதை புலன்கள் என்றும் சொல்லலாம். வெளியால் அமைந்திருப்பது உடலில் உறுப்புக்கள். இதை நாங்கள் கண்மேந்திரியத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு விடயமும் இருக்கின்றது, சாரி, ஞானேந்திரியத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஞானேந்திரியத்தில் இன்னொரு விடயமும் இருக்கின்றது. அதாவது இந்த ஐந்து இந்திரியங்கள் அல்லது ஞானேந்திரியங்கள் அல்லது ஐந்து பொறிகள் என்று சொல்கின்றோம் பொதுவாக. ஆனால் பொறிகளையும் ரெண்டு வித்தியாசம் இருக்கு. ஒன்று பொறிகள், மற்றது உறுப்புக்கள் என்பதைத்தான் இப்போது விளங்கப்படுத்தினேன். ஆனால் இதில் கண் ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கின்றது. இந்த ஐந்து பொறிகளையும் நீங்கள் நினைத்து பார்ப்பீர்களாக இருந்தால், ஞானேந்திரியங்கள், கண் என்பது ஒரு வித்தியாசமான பொறி என்று பேராசிரியர் கூறுகின்றார். அதற்குரிய காரணம், கண் சென்று அறியக்கூடியது, மற்றைய நான்கு பொறிகளும் நின்று அறியக்கூடியது. இதை நாங்கள் எப்பாவது சிந்தித்து பார்த்திருக்கின்றோமா? இல்லை. கண் என்பது எல்லா இடமும் சென்று அறியும். ஆனால் மற்ற நான்கு பொறிகளும் அந்த இடத்தில் நின்றுதான் அறியும். அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். அதுதான் இந்த ஞானேந்திரியத்தில் நாங்கள் இன்று மேலதிகமாக பார்க்கும் சிறிய விடயங்கள். அடுத்ததாக கண்மேந்திரியங்களை எடுத்து பார்ப்போம். இந்த கண்மேந்திரியங்கள் ரஜோகுணம் மேலோங்கும் போது நடைபெறுகின்றது. ஞானேந்திரியங்கள் சத்துவகுணம் மேலோங்கும் போது நடைபெறுகின்றது, அகங்காரத்தில் இருந்து என்று பார்த்திருக்கின்றோம். இந்த கண்மேந்திரியங்களை எடுத்தால் அங்கும் இதே செயல்பாடு தான். உறுப்புகளும் இருக்கின்றது, பொறிகளும் இருக்கின்றது. ஆகவே அந்த கருவிகளும் அந்த முறையில் செயல்படுகின்றன. அதைவிட கண்மேந்திரியங்களிலும் ஞானேந்திரியங்களிலும் எடுத்து பார்த்தால், இந்த வாய் என்ற உறுப்பு பொறிகளாக இருக்கலாம், உறுப்பாக இருக்கலாம், ரெண்டு விடயத்தில் அது செயல்படுகின்றது. அதாவது ஞானேந்திரியத்தில் வாய் என்று நாங்கள் சொல்வது சுவையை, கண்மேந்திரியத்தில் நாங்கள் வாய் என்று சொல்வது பேச்சை. ஆனால் வாய் ரெண்டிடத்திலையும் இருக்கின்றது. ஆகவே அதில் நீங்கள் குழப்பமடைந்து விடக்கூடாது. அது ரெண்டு இடத்திலேயும் ரெண்டு விதமான விடயத்தை செய்கின்றது. ஒரு இடத்தில் அறிகருவியாக அறியும் தொழிலை செய்கின்றது, அந்த சுவையை. மற்ற இடத்தில் செயற்கருவியாக பேசும் தொழிலை செய்கின்றது, அந்த வாய். ஆகவே அதுவும் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். மற்றது, இந்த கண்மேந்திரியங்களில் என்ன இருக்கின்றது? மூன்று மறுமுறை விரைவாக பார்ப்போம். வாய் இருக்கின்றது, கை இருக்கின்றது, கால் இருக்கின்றது, எருவாய் இருக்கின்றது, கருவாய் இருக்கின்றது. இந்த வாயைத்தான் சொன்னோம், ஞானேந்திரியத்திலும் உண்டு, கண்மேந்திரியத்திலும் உண்டு என்று. கை தெரிந்தது, கால் தெரிந்தது, அதற்கென்று தொழில்கள் இருக்கின்றது. இந்த எருவாய் என்பது எங்களுடைய மலம் சலம் கழிக்கும் துவாரங்கள். அதில் ஒரு குறிப்பு தருகின்றார் சைவ சித்தாந்த பேராசிரியர். இந்த எருவாய்க்கும் கருவாய்க்கும் இடையில் மிகவும் முக்கியமான வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விடயம் உண்டு. இந்த எருவாயை நாங்கள் எப்பவும் அடக்கக்கூடாது. அதை அடக்கினால் உடலுக்கு ஊறு விளைவிக்கும். அதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலேயே பார்த்திருக்கின்றோம். மலம் வரும் போதோ சலம் வரும் போதோ நாங்கள் அடக்கக்கூடாது, அதை நாங்கள் கழிக்க வேண்டும். அப்படி கழிக்காவிட்டால் உடனடியாக அதனால் எங்களுக்கு ஊறு வரும் என்றால் துன்பம் வரும் என்று சொல்லுகின்றார். ஆகவே இந்த ரெண்டு உறுப்பும் எங்களுக்கு துன்பத்தை விளைவிக்கக்கூடிய உறுப்பு, நாங்கள் அதை சரியான முறையில் பயன்படுத்தாவிட்டால். அதே போல் கருவாய் என்று சொல்வது புறப்புறுப்பு ஆணுக்கும் பெண்ணுக்கும். இந்த கருவாயில் கருவாய் செயலை நாங்கள் அடக்கலாம், அடக்குவதுதான் உன்னதம், அதுதான் யோகம் என்று பேராசிரியர் சொல்லுகின்றார். ஆகவே சிற்றின்பத்தை அடக்குதல் அது அடக்கலாம், அதனால் ஒருவிதமான பாதிப்பும் இல்லை. ஆனால் அந்த சிற்றின்பம் இன்பத்தை தரக்கூடிய பொருளாக இருந்தாலும் கருவாய் அதை நீங்கள் அடக்கலாம். அதை அடக்குவதால் நன்மைதான் விளையுமே தவிர எருவாய் மாதிரி உங்களுக்கு துன்பம் விளையாது என்று நல்லொரு விடயத்தை சொல்கின்றார். எல்லோருக்கும் தெரிந்த விடயம் விடயமாக இருக்கும் நிச்சயமாக உலகியலில். இருப்பினும் இங்கு தத்துவங்களுக்கு உள்ளாக அதையும் பார்க்கின்றோம் சைவ சித்தாந்த பேராசிரியர் மூலம். இப்போ ஐந்தும் ஐந்தும் பத்து கருவிகள் பார்த்து விட்டோம். சத்துவ குணத்திலிருந்து வரும் ஐந்தும், ரஜோ குணத்திலிருந்து வரும் ஐந்தும், அடுத்தது தமோ குணத்திலிருந்து பத்து கருவிகள் வருகின்றன. அவை யாவன? தன் மாத்திரைகள், பஞ்சபூதங்கள். இந்த தன் மாத்திரைகளை பற்றி சிறிய விளக்கம் தருகின்றார் பேராசிரியர். எங்களுக்கும் தெரிந்திருக்க வேண்டும் எங்களுடைய பயிற்சியில். இந்த தன்மாத்திரைகள் என்று சொல்லப்படுவன ஒரு புலனோடு சம்பந்தப்பட்ட விடயங்களாகத்தான் அமைகின்றன. ஏனென்றால் ஞானேந்திரியங்களால் அந்த கருவிகளால் செயல்படும் எல்லா விஷய செயல்களும் தன்மாத்திரைகளாகவே இருக்கின்றன. கண்ணால் பார்த்தல், காதால் கேட்டல், அப்படியே நீங்கள் ஐந்து கருவிகளுக்கும் சொல்லலாம். ஆகவே அதன் செயல்கள் தன்மாத்திரைகளாக இருக்கின்றன. ஆகவே அந்த செயல்களுக்குரிய காரணம் ஞானேந்திரியங்களாக இருந்தாலும் தன்மாத்திரைகள் காரியமாக இருக்கின்றன. இந்த தன்மாத்திரைகளை என்ன பெயர் சொல்லுகின்றார்கள் என்றால் சைவ சித்தாந்தத்தில் நான் சொன்ன மாதிரி பேசுதல் கேட்டுதல் என்று சொல்லாமல் அவர்களுக்கென்று ஒரு சொற்றொடர் இருக்கின்றது. அதை ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம் என்று சொல்கின்றார்கள். இது வேறொன்றுமல்ல, பேச்சு வழக்கில் இருக்கும் சொல்லில்லாது சைவ சித்தாந்த சொல்லாக இந்த ஐந்து அறிகருவிகளாலும் வரும் செயல்தன்மைக்குரிய பெயர்களை ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம் என்று சொல்கின்றார்கள். இந்த ஓசை என்பது ஆகாயத்துக்குரியதாகவும், ஊறு என்பது காற்றுக்குரியதாகவும், ஒளி என்பது நெருப்புக்குரியதாகவும், அதைத் தொடர்ந்து வரும் சுவை என்பது நீருக்குரியதாகவும், நாற்றம் என்பது நிலத்துக்குரியதாகவும் அதை தொடர்பு படுத்துகின்றார்கள் சைவ சித்தாந்தத்தில். தன்மாத்திரைகளுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் இடையில் இருக்கும் தொடர்பில் அதை அந்த அட்டவணை காட்டுகின்றது. ஆகவே இந்த தன்மாத்திரைகள் ஞானேந்திரியங்களுக்கு ஒரு காரியமாக தொழிற்படுகின்றது, பஞ்சபூதங்களுக்கு ஒரு காரணமாக தொழிற்படுகின்றது என்பதை நாங்கள் விரிவாக பார்த்திருந்தோம். ஆகவே நாங்கள் பார்த்த இவ்வளவு விடயங்களும் தன்மாத்திரைகள். இதில் ஒரு கேள்வி எழுகின்றது என்று பேராசிரியர் அந்த கேள்வியை எழுப்புகின்றார். அதாவது இந்த தன்மாத்திரைகள் ரெண்டு இடத்தில் தொழிற்படும் போது ஒன்றுக்கு காரணமாகவும், அதாவது பஞ்சபூதங்களுக்கு காரணங்களாகவும் ஞானேந்திரியங்களுக்கு காரியமாகவும் தொழிற்படும் போது சிறிய விளக்கம் தேவை என்று சொல்லி அதற்கு நல்லொரு உபமானம் ஒன்று சொல்லுகின்றார். அவர் சொல்லும் உபமானம் என்ன? அதாவது ஒருவன் தேரில் பயணிக்கின்றான் என்கின்றார். அவன் அந்த தேரில் பயணிக்கும் போது அவனுக்கு ஆதாரமாக இருப்பது அவனுடைய பயணத்தில் அந்த தேர். ஆனால் அந்த தேருக்கு என்ன ஆதாரம்? பூமி. ஏனென்றால் பூமியில் தான் தேர் ஓடுகின்றது. ஆகவே அவன் அந்த தேரில் போவதற்கு ஒருவன் அவனுக்கு பூமி தேரும் தேவை, ஆனால் தேரை தாங்கின்ற பூமியும் தேவை என்று அழகாக வர்ணிக்கின்றார். ஆகவே அந்த தேரில் போபவன் யார்? பொறிகள் என்று சொல்கின்றார். அந்த பொறிகளுக்கு தேர் ஒரு இடமாக இருக்கின்றது, அந்த தேருக்கு நிலம் ஒரு இடமாக இருக்கின்றது. ஆகவே தேரில் பயணிப்பவன் பொறி என்றும், அந்த தேர்தான் தன்மாத்திரை என்றும், அந்த நிலம்தான் உறுப்புக்கள் என்றும் இங்கு அவர் விளக்கமாக சொல்லுகின்றார். அதாவது இங்குதான் நாங்கள் உறுப்புக்கள், உறுப்புகளில் இருக்கும் புலன்களுக்கு இன்னொரு பெயர்தான் தன்மாத்திரை. அந்த தன்மாத்திரையை செய்வதற்கு பொறிகள் தேவை. ஆகவே இங்கு அவர் எதை ஒழுங்குபடுத்தி காட்டுகின்றார் என்றால், உறுப்புக்கள், புலன்கள், பொறிகள். அதாவது புலன்கள் என்று சொல்வது தன்மாத்திரைகள். ஆகவே இங்கு இந்த மூன்றுக்காகவும் இந்த உதாரணத்தை அவருடைய சைவ சித்தாந்த பேருரையில் அவர் ஒருடத்தில் கொடுத்திருந்தார். இதுவரை நாங்கள் தன்மாத்திரையையும் பார்த்துவிட்டோம். இறுதியாக இருப்பது பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதங்களை தன்மாத்திரையுடன் ஒப்பிட்டு பார்த்துவிட்டோம். இந்த பஞ்சபூதங்களால் தான் எங்களுடைய தனு, கரண, புவன, போவங்கள் எல்லாமே படைக்கப்படுகின்றது. பஞ்சபூதங்களால் இயற்கையிலும் ஒன்று, எங்களுக்குள்ளும் உண்டு. இதுதான் எங்களுடைய ஆன்ம தத்துவம் 24 ஒரு சுருக்கமான அடிப்படை கருத்துக்களை நாங்கள் இன்றுடன் முடிவுக்கு கொண்டு வருகின்றோம். இவையெல்லாம் நான் உங்களுக்கு அனுப்பிய தந்த அந்த அட்டவணையில் இருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் 10-12 வகுப்புகள் முடித்து விட்டோம் சைவ சித்தாந்தத்தில். ஆகவே அன்பர்களே, அடுத்த வகுப்பில் நாங்கள் அடுத்த தத்துவத்திற்கு போகப் போகின்றோம். அசுத்த மாயையில் இருக்கும் வித்யா தத்துவத்திற்கு. அதற்கு முதல் இன்னும் ஒரு கிழமை உங்களுக்கு இருக்கின்றது. ஒரு முறையாவது இந்த சத்சங்கங்களை கேட்டு அந்த அட்டவணையில் உங்களுக்கு தெரிந்தவற்றை கைகளினால் எழுதி இந்த நுணுக்கங்களை உங்களுடைய சித்தப் பதிவுக்கு கொண்டு வாருங்கள். அதற்கு எல்லாம் வல்ல பாபாஜியும் பரம்பொருளும் உதவி செய்யட்டும். நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. நாங்கள் இப்போது கேள்வி பதில்களுக்கு போகின்றோம். முதலாவதாக கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். இன்று முறைவன் ஐயா இணைப்பில் இல்லை. உங்களுடைய கருத்துடன் நாங்கள் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் சிவாய நம.
ஓம் சிவாய நம.
நல்ல ஒரு அருமையான ஒரு சத்சங்கம். சைவ சித்தாந்தத்திலிருந்து பல நுட்பமான விஷயங்களை, நம்ம உடல்ல பொருத்தப்பட்ட உறுப்புகளுக்காக உள்ள ஒரு விஷயங்களை, சைவ சித்தாந்தத்துல கொடுத்த ஒரு விஷயத்த இன்னைக்கு சத்சங்கம் மூலமா பாபாஜினுடைய கருணையாலும் அவர் பெரும் கருணையாலும் பெரும் அருளாலும் நமக்கு நுணுக்கமா நம்மளால புரிஞ்சிக்க முடியவில்லை ஒழிய, அது நுணுக்கமான கருத்து. அது சைவ சித்தாந்தத்துல சொல்லப்பட்ட விஷயம். அந்த வகையில உட்கருவியை பத்தியும் வெளிக்கருவியை பத்தியும் புறசெயலை பத்தியும் அகசெயலை பத்தியும் தசவாயுகளை பத்தியும் நிறைய அதை வந்து இன்னைக்கு ஒரே நாள்ல அவ்வளோ விஷயங்களும் உள்ளுக்கு கொண்டு போறது பெரிய கஷ்டம். இருந்தாலும் நீங்க மறுபடி மறுபடி போட்டு தனியா கேட்டு தனித்தனியா அதை நீங்க பிரிக்கணும். தனித்தனியா பிரிச்சு அவர் டிக் பண்ணி அதுக்குள்ள கேள்வி பதில் எடுத்து அதுக்குள்ள அர்த்தத்தை நீங்க எடுத்தாகணும். ஏன்னா இது வந்து ஆழ்ந்த சிந்தனைக்குரிய விஷயம். அந்த வகையில இன்னைக்கு கேட்டுக்கிட்டா கூட நீங்க வந்து தனியா ஒரு தடவை கேட்டு அதை பிரிச்சு எடுங்க. தன்மாத்திரைய, அகக்கருவிய, புறக்கருவிய, அக செயல்பாடு, புற செயல்பாடுன்னு அப்படி பிரிச்சு எடுத்தாதான் நமக்கு சரியான விளக்கம் கிடைக்கும். அந்த வகையில ஒரு சிறப்பான ஒரு ஆழ்ந்த ஒரு நீட்டிய பயணமான ஒரு சத்சங்கமா இருந்தாலும் அதை நம்ம பிரிச்சு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பிரிச்சு எடுத்து மறுபடியும் கேள்வி பதிலுக்கு கொண்டு வந்து அதை சிறப்பாக நம்ம அறிஞ்சிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்மளுடைய செயல்பாட்டில் முன்னுக்கு கொண்டு வந்தால் நம்மளுடைய சாதனா நம்மளுடைய உடல் சூழ்நிலைகளைய மன சூழ்நிலைய எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம். இதெல்லாம் முக்கியமான விஷயம். மனங்கள் தோன்றுக்குள்ள மனம் எப்படி வேலை செய்யுது, மன சித்தம் எப்படி வேலை செய்யுது, அதுக்குரிய விஷயங்களை தான் சைவ சித்தாந்தத்துல எல்லாம் வந்து உட்கருவி வெளிக்கருவின்னு அதுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் பாயிண்ட் வச்சு அவ்வளோ பெரிய விஷயத்த அவங்க திரட்டி எடுத்திருக்காங்க. இது நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கிறதுனால அது பெருசா தெரியல. அது காசி கொடுத்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தா அதுக்காக தேடிக்கிட்டு அதை நுணுக்கமா பார்ப்போம். ஆனா அந்த வகையில் இது பாபாஜி மூலியமா நமக்கு தெரியறதுனால அதை பெரிய விஷயமா எடுத்து பெரிய பொக்கிஷமா எடுத்து நம்ம அறிஞ்சிக்கிட்டோம்னா அது வாழ்க்கைக்கு பெரும் உதவியாக இருக்கும். ஓம் கிரிய வாழ்க்கைக்கும் உதவியா இருக்கும், உயிருக்கும் உயிர் அதாவது ஞானத்துக்கும் உதவியா இருக்கும், உயிருக்கும் உதவியா இருக்கும். இதுதான் சைவ சித்தாந்தம் சொல்லுவாங்க. உயிருக்கும் உதவியா இருக்கும், வாழ்க்கைக்கும் உதவியா இருக்கும், ஞானத்துக்கும் உதவியா இருக்கும். அந்த வகையில ஒரு நல்ல சத்சங்கம் இன்னும் சிறப்பாக நடக்க பாபாஜியுடைய கருணையால இன்னும் நிறைய கேள்வி பதில வச்சு இந்த சத்சங்கத்தை சிறப்பாக நடத்த பாபாஜியை பிரார்த்தனை பண்ண. ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. மிக அற்புதமாக அதன் ஒரு படிநிலைக்கு மேலே கொண்டு சென்று மக்கள் சிந்திப்பதற்குரிய முறையில் அந்த சிறு விளக்கத்தை கொடுத்தீர்கள் கதியேன் ஐயா. இன்றுடன் இந்த ஆன்ம தத்துவம் 24 தத்துவங்களினுடைய ஆரம்ப விளக்கங்கள் முடிவடைகின்றன. வார வகுப்பில் நாங்கள் வித்யா தத்துவத்திற்குள் செல்லப் போகின்றோம், அசுத்த மாயையிலிருந்து வரும் தத்துவத்திற்கு. ஆகவே இதை ஒரு முறை மீட்டல் செய்து கொள்ளுங்கள். இனி நீங்களாகவே தான் மீட்டல் செய்ய வேண்டும். இது ஒரு நாளில் படிப்பதில்லை. கார்த்திகேயன் ஐயா சொன்ன மாதிரி இது வாழ்க்கை முழுக்க படிக்க வேண்டிய பாடம். இருப்பினும் இந்த தத்துவத்திலிருந்து மற்ற தத்துவத்துக்கு போக முதல் ஒரு முறை மீட்டல் செய்து விட்டீர்கள் என்றால் இந்த தத்துவங்களையாவது அடிப்படை கருத்துக்களில் தத்துவங்களை நான் நினைக்கின்றேன் 5-6 வகுப்புகளில் பார்த்திருக்கின்றோம். அதையாவது ஒரு முறை மீட்டல் செய்தால் அடுத்த தத்துவத்திற்கு போகும்போது உங்களுக்கு அதை பின்தொடர்வது கொஞ்சம் இலகுவாக இருக்கும். ஆகவே இந்த வாரம் அதற்குரிய நேரத்தை எடுத்து மீட்டல் செய்யுங்கள். கார்த்திகேயன் ஐயா சொன்னது போல அதை பிரித்து பிரித்து படிக்க சொன்னார். அதை பிரித்து பிரித்தே அந்த அட்டவணையிலேயே போட்டு தந்திருக்கின்றோம். அதை நீங்கள் இனி எடுக்க வேண்டியது உங்களுடைய சொந்த குறிப்புகள் எடுத்து அதை பார்த்து அதில் ஏதும் கேள்விகள் வருமாக இருந்தால் அந்த கேள்விகளை சத்சங்கங்களுக்கு எழுதி அனுப்பலாம், வந்து கேட்கலாம். அதிலிருந்து நாங்கள் மேலே எல்லோருமாக பயணிப்போம். நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நம. ஓம் ஓம் சிவாய நம.